நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு வந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யணும், பயிர் வகை உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. நம்ம பல்கலைக்கழகமும் பயிர் வகைகள் சாகுபடியில் சிறந்த விளைச்சல் பெறுவதற்கான பல தொழில்நுட்பங்களை பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் கண்டறிஞ்சு சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில துவரையில ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் பத்தி சொல்றதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் வகைகள் துறை உதவி பேராசிரியர் ராஜேஸ்வரி அவங்க வந்திருக்காங்க. அவங்க இப்ப நமக்கு துவரையில ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேடம்.
வணக்கங்க.
நேயர்களுக்கு வந்து நீங்க இந்த துவரையில வந்து ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் அப்படிங்கறது அதுல என்னென்ன முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேடம்.
துவரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா துவரையில வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து மண்ணின் மூலம் பரவக்கூடிய வேர் வாடல் நோய், வேர் அழுகல் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நச்சுரி நோய், மலட்டு தேமல் நோய், அப்புறம் இலையில் மேல் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய் ஆகிய வந்து மிக முக்கிய நோய்கள். இந்த நோய்கள் வந்து பயிரை தாக்குவதால் வந்து பயிரின் உற்பத்தி வந்து மிக மிக அதிகமாக வந்து குறைகிறது. பெரும்பாலும் வந்து துவரை வந்து மானாவாரியில் பயிரிடுறதுனால நோய்களை கண்டறிந்து அதுக்கு ஏற்ற கட்டுப்படுத்தும் முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா வந்து மகசூல் இழப்பை தவிர்த்து அதிக மகசூல் பெற அதிக வாய்ப்பு உள்ளது. துவரையில் வந்து வாடல் நோய், வேர் அழுகல் நோய், அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வேர் வாடல் நோய் பார்த்தீங்கன்னா இது ஒரு பூசண நோய், இது மண்ணின் மூலம் பரவக்கூடியது. அதோட அறிகுறி அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோய் வந்து பயிரின் எல்லா பருவத்திலும் வந்து தாக்குகின்றது. இளம் நாட்டுகளின் இலைகள் வந்து மஞ்சளாகிவிடும், அப்புறம் நாளடைவில் அந்த நோய் தாக்கிய இளம் பயிர் வாடி உலர்ந்துவிடும். இது வந்து வளர்ந்த செடிகளையும் தாக்கும். வளர்ந்த செடியில் பார்த்தீங்கன்னா இலைகள் மஞ்சளாகி வாடி தொங்கும், வேரின் வளர்ச்சி குண்டி காணப்படும். நோய் தாக்கிய செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா வந்து வேர் பட்டைகளுக்கு அடியில் வந்து மண்ணிற கீட்டுகள் தென்படும். அதை குறுக்கு வாக்கில் வெட்டி பார்த்தீங்கன்னா சாட்டுக்குழாய் வந்து அடைத்து காணப்படும். குறுக்கு வாக்கில் வெட்டி பார்க்கும்போது மண்ணிற கீட்டுகள், பழுப்பு நிற கீட்டுகள் ஆங்காங்கே தென்படும். இந்த செடி வந்து ஏன் வாடுது அப்படின்னா வந்து இந்த பூசணம் தாக்கினால் நீர் மற்றும் சத்துக்கள் உரிவது தடைபடுவதால் செடிகள் வாடி விடுகிறது. இதுதான் வந்து வேர் வாடல் நோய்க்கான அறிகுறிகள். வேர் அழுகல் நோய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் நோய்க்கும் வேர் வாடல் நோய்க்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும். ஆனால் வேர் அழுகல் நோய் தாக்கிய செடி நம்ம பிடுங்கும்போது எளிதாக வந்துவிடும், அப்புறம் ஆணி வேர் அருந்து மண்ணிலேயே தங்கிவிடும், பெரும்பாலான வேர்கள் அழுகிவிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரின் பட்டைகள் உரிந்து சிதைந்து காணப்படும். அந்த சிதைந்த பகுதிகளில் கருப்பு நிற துகள்கள் போல அந்த பூசண வித்துகள் காணப்படும். இந்த வேர் அழுகு நோய், வேர் வாடல் நோய் இரண்டு நோயுமே வந்து மண்ணில் தங்கி இருந்து மண்ணின் மூலம் பரவும். பெரும்பாலும் வந்து நூறு புழுக்கள் தாக்கிய காயங்கள் வழியாகவும் பூச்சி தாக்குதல் காயங்கள் வழியாகவும் இது எளிதாக உள்நுழைந்து பயிரை தாக்குகின்றது. அது இந்த நோய் வந்து விதையின் மூலமாகவும் பரவும். இந்த நோயை கட்டுப்படுத்த தவறினால் பயிர்களின் எண்ணிக்கை அதிக அளவு குறைந்து அதிக மகசூல் இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. விவசாயிகளாகிய நீங்கள் இந்த நோயை கண்டறிவதிலேயே மிகவும் சிரமமாக இருக்கும். நான் கூறிய அந்த அறிகுறிகளை வைத்து நீங்கள் இந்த நோயை வந்து எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அப்புறம் மிக முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா மலட்டு தேமல் நோய். இந்த நோய் தாக்கிய பயிரில் இலைகளில் விளம் மஞ்சள் நிற வளையம் காணப்படும். பின்பு இந்த வளையம் பெரிதாகி அந்த நோய் தாக்கிய இலைகள் அடர் பச்சை நிறமாகவும் இளம் பச்சை நிற திட்டுக்கழுவாக காணப்படும். இலைகள் சிரித்துவிடும். இலை கணுக்களின் இடைப்பகுதி குறைந்து செடியின் வளர்ச்சி குண்டி காணப்படும். செடிகளின் இலைகளும் வந்து சிரித்து தடித்து குறுகி காணப்படும். இலைகளில் வந்து அடர் பச்சையும் இளம் பச்சையும் சேர்ந்த திட்டிகள் காணப்படும். இந்நோய் இளம் வயதிலேயே தாக்கினால் செடிகள் பூக்கும் தன்மை இழந்து மலட்டுத்தன்மை அடைந்துவிடும். வயது முதிர்ந்த செடிகளில் நோய் தாக்கினால் மஞ்சள் நிற திட்டுகள் மட்டும் காணப்படும். இளம் வயதில் தாக்கினால் மலட்டுத்தன்மை அடைந்துவிடுவதால் அதிக மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. துவரையில் இந்த மலட்டுத்தேமல் நச்சுயிரி நோயும் மிக முக்கியமான நோயாகும். இதையும் கண்டறிந்து இதற்கு கட்டுப்படுத்த தேவையான முறைகளை கையாளுவது மிகவும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பல் நோய். இந்த நோய் வந்து அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக அதிக அளவில் ஏற்படும். ஏனென்றால் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உள்ள கால சூழல் இந்நோய்க்கு மிகவும் ஏதுவாக அமைகின்றது. சாம்பல் நோய் என்றால் வந்து வெள்ளை நிற பூசண வளர்ச்சி இலையின் மேற்புறத்திலும் இலையின் அடிப்புறத்திலும் காணப்படும். இப்பூசண வளர்ச்சி இளம் பூக்கள் காய்கள் ஆகியவற்றிலும் ஏற்படும். இளம் பூக்கள் காய்களில் ஏற்படும் போது பூக்கள் மற்றும் காய்கள் உதிர்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த வெள்ளை நிற பூசண வளர்ச்சி இலையின் மேல் பரவி காணப்படுவதால் இலைகள் மஞ்சளாகி வாடி கீழே விழுந்துவிட அதிகமாக வாய்ப்புள்ளது. ஒளிச்சேர்க்கை அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு மகசூல் இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இலை புள்ளி நோய். இதுவும் ஒரு பூசண நோயாகும். இந்நோய் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை கிடைத்தால் அந்த மழைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இலையில் வந்து பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவ புள்ளிகள் காணப்படும். இளம் இலைகளில் அதிகமாக காணப்படும். இந்த இலை புள்ளி நோயும் ஒளிச்சேர்க்கையே அதிக அளவில் வந்து குறைப்பதால் மகசூல் இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது.
சரிங்க, இப்போ வந்து துவரையில் இந்த முக்கியமான அஞ்சு நோய்கள் தான் வந்து நிறைய இழப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதனுடைய அறிகுறிகள் எப்படி நம்ம இந்த நோய் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான அறிகுறிகள் பற்றியும் நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ இந்த நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறதுங்க, இந்த ஒருங்கிணைந்த முறைகள் அப்படிங்கும்போது எந்தெந்த முறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றணுங்க?
நான் ஏற்கனவே கூறியது மாதிரி நீங்கள் வந்து அறிகுறியை வைத்து நோய்களை கண்டறிந்து கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொண்டால் நீங்கள் அதிக அளவில் மகசூல் பெறலாம். ஒருங்கிணைந்த முறையில் துவரை நோய்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை நான் கூற இருக்கின்றேன். சாண எரு இல்லாட்டி பசுந்தால் உரம் அதிக அளவில் இட வேண்டும். அப்புறம் வந்து விதை நேர்த்தி செய்யலாம். அதாவது உயிர் எதிர் வேரிக்குள்ளிகள் ட்ரைகோடர்மா விடுடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற விதத்திலும், அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் என்ற எதிர்வீரிக்கொல்லி 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்திலும் நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். இது வேர் அழுகல் நோய், வேர் வாடல் நோய் அதிகமாக உள்ள இடங்களில் எதிர்வீரிக்கொல்லிகளை மண்ணில் மூலமாகவும் நீங்கள் இடலாம். மண்ணில் மூலம் இடுவதற்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விடுடி அல்லது 2.5 கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸை 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து ஒரே சீராக கடைசி உழவின் போதும் வயலில் இட்டால் மிக குறைந்த செலவில் நீங்கள் சுற்றுப்புற சூழல் மாசு ஏற்படாதவாறு வேரழிகள் மற்றும் வேர் வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். இந்நோய்கள் மிக அதிக அளவில் தென்பட்டால் அதோட தீவிரம் மிக அதிகமாகும் போது கார்பன்டசிம் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து நோய் தாக்கிய செடியை சுற்றியும் அதை சுற்றியுள்ள நோய் தாக்காத செடிகளுக்கும் ஊற்றுவதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தலாம். சாம்பல் நோய் அறிகுறி தென்பட்டால் நனையும் கந்தகம் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற விதத்தில் தெளிக்கலாம். 1 லிட்டருக்கு 2.5 கிராம் நனையும் கந்தகத்தை கலந்து தெளித்து சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் வேப்பங்குட்டை விதைச்சாறு 5% அல்லது வேப்பெண்ணெய் 3% 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் நோய் கண்டவுடன் தெளிக்க வேண்டும். அல்லது ஹெக்டேர் 1க்கு கார்பன்டசிம் 250 கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் 2.5 கிலோ, அதாவது கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது நனையும் கந்தகத்தூள் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளித்து சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த மேங்கோசப் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் கலந்து தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் சாம்பல் நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய்கள் முதிர்ந்த நோய் தாக்கிய பயிரின் பகுதி மூலம் பரவுவதால் நோய் தாக்கிய இலைகளை சேகரித்து அழித்து விடுவது நல்லது. வயலில் அதிக அளவில் களைகள் தென்பட்டால் அந்த களைகளையும் அடிக்கடி நீக்கிவிடுவது நல்லது. ஏனென்றால் களைகளும் நோய் பரவுவதற்கு முக்கிய மூல காரணமாக விளங்குகின்றன. மலட்டுத்தேமல் நோய் எசரியா கஜானி என்ற சிலந்தியின் மூலம் பரவுகிறது. கண்ணுக்கு தெரியாத சிலந்தியின் மூலம் பரவுகிறது. சிலந்திகள் காற்றின் உதவியால் மற்ற செடிகளுக்கு நோயை பரப்புகின்றன. மலட்டுத்தேமல் நோய் அல்லாமல் நச்சுயிரினால் ஏற்படும் மஞ்சள் தேமல் நோயும் கோடை காலங்களில் மிக அதிக அளவில் தாக்குகின்றது. இந்நோயின் அறிகுறி இளம் இலைகளில் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகளாக காணப்படும். பின்னர் இலைகள் ஒழுங்கற்ற வடிவமுள்ள மஞ்சளும் பச்சையும் கலந்த பகுதிகள் தென்படும். நோயிற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் இலையின் பரப்பளவு குறைந்தும் காணப்படும். நோயிற்ற செடிகளில் காய்களும் விதைகளும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இந்நோய் வயலில் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பெமிசியா டெபாசி என்ற வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுகிறது. களை செடிகள் மூலமாகவும் நச்சையுரி எளிதில் பரவும் தன்மையுடையது. மலட்டு தேமல் நோயை பொறுத்தவரை மலட்டு தேமல் நோய் தாக்கிய செடிகளை பிடுங்கி அழித்து விடுவது நல்லது. ஏனென்றால் இது நச்சுரி நோய் என்பதால் எசரியா கஜானி என்ற சிலந்தியின் மூலம் பரவுவதால் இந்த சிலந்தியை மட்டும்தான் நாம் கட்டுப்படுத்த முடியும். அதனால் வந்து நோய் தாக்கிய செடிகளை 45 நாட்களை கண்டறிந்து பிடுங்கி எரிந்து விடுவது நல்லது. மற்றும் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தாக்கிய செடிகளை 45 நாட்களை பிடுங்கி அழித்து விடலாம். துவரையில் அதிக அளவில் மகசூல் பெறுவதற்கு நீங்கள் உயிர் எதிரி கொல்லிகள் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். ட்ரைக்கோடெர்மா விரடி அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் அல்லது மண்ணிலும் இடலாம். விதை நேர்த்தி விதைப்பதற்கு சற்று முன் பண்ணினால் கூட போதும். ஒரு இது என்னவென்றால் இதனோடு வந்து மற்ற ரசாயன பூசண கொல்லிகள் பயன்படுத்தக்கூடாது. ரசாயன பூசண கொல்லிகள் இதன் வளர்ச்சியை பாதிக்கும். ட்ரைக்கோடெர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்பவை ஒரு உயிர் என்பதால் ரசாயன பூசண கொல்லிகள் அதன் வளர்ச்சியை பாதிக்கும். வயலில் இடுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே இந்த கலவையை தயார் செய்ய வேண்டும். எவ்வாறு என்றால் 2.5 கிலோ தாள்கம் பொருள் கலந்த ட்ரைக்கோடெர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்க்கு 50 கிலோ தொழு உரம் வேண்டும். 10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை ஒரு இடத்தில் சமமாக பரப்பி கொள்ள வேண்டும். அதன் மேல் 500 கிராம் ட்ரைக்கோடெர்மா விரடி தாள்கம் பொருளில் கலந்ததை சீராக தூவ வேண்டும். அதன் மேல் 10 கிலோ சாண எரு. இவ்வாறாக 5 அடுக்காக சாண எருவையும் தாள்கம் பொருளில் கலந்த ட்ரைக்கோடெர்மா விரடியோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸையோ இட வேண்டும். இட்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை லேசாக தண்ணீர் தெளித்து திருப்பி விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ட்ரைக்கோடெர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்பவை நுண் உயிரிகள் என்பதால் இவை அதிக அளவில் பெருகி இதை நாம் வயலில் இடும்போது அதன் பலன் அதிக அளவில் பல மடங்காக பெருகுகிறது. மேலும் நுண்ணுயிரிகள் மற்ற நுண்ணுயிரிகளோடு போட்டியிட்டு வளர்வதற்கும் ஏதுவாக இருக்கிறது. மேலும் எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேப்பங்குட்டை விதைச்சாறு இல்லாட்டி வேப்ப எண்ணெய் கலந்து தெளித்தால் நோய்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சில பூச்சிகளும் வந்து இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மேலும் நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் கார்பன்டிசி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற விதத்தில் கலந்து நோய் தாக்கிய செடிகளை சுற்றி ஊற்றுவதன் மூலம் வேர் அலைகள் மற்றும் வேர் வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். ட்ரைக்கோடெர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் போன்ற நுண் எதிரொலி கொல்லிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் நோயியல் துறையில் விவசாயிகளுக்காக தயார் செய்து விநியோகிக்கப்படுகிறது. ட்ரைக்கோடெர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் போன்ற எதிரொலி கொல்லிகள் உங்களுக்கு தேவைப்படின் பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறையை அணுகினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே விவசாய பெருமக்கள் துவரையில் தோன்றும் நோய்களை எளிதில் கண்டறிந்து கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றி அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரைக்கும் துவரை பெயரை தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் பற்றியும் அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், ஒருங்கிணைந்த முறையில் துவரையில் ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நமக்கு சொன்னாங்க பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ ராஜேஸ்வரி அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.